புதகை பண்பலை நேர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்றைய நமது சிறப்பு நிகழ்ச்சியில் புதுக்கோட்டை மாவட்டம் பெருமநாடு சுதர்ஷன் கலை அறிவியல் மற்றும் கல்வியியல் கல்லூரியின் பாதுகாப்பியல் துறையின் உதவி பேராசிரியர் திருமதி எஸ் கலைவாணி மணிகண்ணன் அவர்கள் புற்றுநோய் வகைகளும் விழிப்புணர்வும் குறித்த பல தகவல்களை வழங்குவதற்காக நம்முடன் இணைந்திருக்கிறார். நேர்களே, அனைவரும் இந்நிகழ்ச்சியை கேட்டு பயன்பெறுமாறு புதுகை பண்பலையின் சார்பாக அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்.
அரசு நம்மேல் அக்கறை கொண்டு மக்களுக்கு பயன்படும் விதமாக எத்தனை விதமான நோய்கள் வந்தாலும் பல்வகையான தடுப்பு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டும் அதே நேரத்தில் விழிப்புணர்வும் ஏற்படுத்தப்பட்டு வருகிறது. முன்ன காலத்திலெல்லாம் எத்தனையோ விதமான நோய்களுக்கு மருந்துகள் கண்டுபிடிக்க முடியாமல் இருந்த தவிச்ச காலங்கள் இருந்த வகையில் இன்று அறிவியல் வளர்ச்சி பரிமாணத்தில் எந்த விதமான நோய்களுக்கும் அதற்கு தீர்வு காணும் வகையில் எத்தனையோ புது கண்டுபிடிப்புகள் கண்டுபிடிக்கப்பட்டு மருந்து வகைகளும் அதற்கு தயாராகி இருக்குது. அதே நேரத்தில் அரசும் பல நடவடிக்கைகளும் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டால், மக்களான நாம் எந்த ஒரு நோயும் ஆரம்ப அறிகுறிகள் இருக்கிறப்பயே நம்ம மருத்துவர் அணுகி அதற்கு சரியான சிகிச்சை முறையில் எடுத்துக்கிட்டாலே ஆரம்ப காலகட்டத்திலே நம்ம எதையுமே சரி செய்தக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயமாகவும் இருக்குது. இன்றைய தினம் பார்த்தா புற்றுநோய்க்கான விழிப்புணர்வு வந்து நிகழ்வாக பல இடங்கள்லையும் நிறைய செய்துக்கிட்டு இருக்காங்க. அந்த வகையில் புற்றுநோய் ஏற்படக்கூடிய பாதிப்புகள், அதை நம்ம எந்த அளவுக்கு முன்கூட்டியே சிகிச்சைகள் எடுத்துக்கிட்டால் நன்மை பயக்கும் அப்படிங்கிற பாதுகாப்பியல் துறை ஆசிரியர் விரிவான வகையில் கூற இருக்காங்க. நம்ம கேட்கலாமா மேடம்? வணக்கம் மேடம்.
புதுகை பண்பலை நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பார்ந்த வணக்கம். புதுக்கோட்டையின் அருகிலுள்ள பெருமாநாட்டில் அமைந்துள்ள சுதர்சன் கலை அறிவியல் கல்லூரியின் டிஃபென்ஸ் டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்த திருமதி கலைவாணி மணிகண்டன் பேசுகிறேன். இன்றைக்கி மக்கள் அனைவரும் பார்த்திங்கன்னா நம்ம எத்தனையோ நோயை பார்த்து பயந்துக்கிட்டு இருக்கோம். அதில் ஒன்று தான் கேன்சர். இந்த கேன்சரை பார்த்து வந்து நம்ம பயப்படாதவங்க யாருமே கிடையாது. கேன்சர் பேஷண்ட்டு அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னாலே அவங்கள வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பய உணர்வோடையும் மன சோர்வோடையும் அவங்க இருப்பாங்க. பொதுவாக வந்து கேன்சர்னால் வேறு எதுவுமே இல்லை, உடலில் ஏற்படக்கூடிய மரபணுவோட ஒரு மாற்றம், அதிகப்படியான வளர்ச்சி தான் கட்டியாக மாறி கேன்சராக மாறுது. அப்படி இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஆண்களுக்கு வந்து கேன்சர் வந்து எப்படியெல்லாம் வரும் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்திங்கன்னா நுரையீரலில், வயிற்றில், குடல், உணவு குழல் இப்படின்னு பல இடங்களில் வந்து ஆண்களுக்கு வந்து புற்றுநோய் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதே பெண்களுக்கு அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்திங்க அப்படின்னா மெயினாக வந்து பார்த்திங்கன்னா மார்பகமும் கர்ப்பப்பை புற்றுநோய் இன்றைக்கி வந்து பெண்களை அச்சுறுத்திக்கிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நுரையீரல், குடல் போன்ற இடங்களில் வந்து அதிகமாக வந்து கேன்சர் வர வாய்ப்பு இருக்குது. ஒரு சிகிச்சை இல்லாத முறையில் வந்து பார்த்திங்கன்னா புற்றுநோய் வந்து உயிரணுக்கள் வந்து கட்டுப்பாடு இல்லாமல் வளருது. அதனை சுற்றியுள்ள திசுக்களையும் வந்து அதை அழிக்க ஆரம்பிக்கிறது. இரத்தம் மற்றும் நிணநீர் வழியாக தான் உடலில் வந்து மற்ற பகுதிகளுக்கும் புற்றுநோய் பரவுது. இதனால தான் உடலில் உள்ள உறுப்புகள் வந்து செயலிழந்து இறப்பு நிகழ வாய்ப்பாக அமைகிறது. இப்போ புற்றுநோய்க்குன்னு காரணம்னு எடுத்துக்கிட்டோம்னா ஸ்பெசிஃபிக்காக தனிப்பட்ட முறையில் எந்த காரணமும் இல்லை, இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட காரணத்தை நம்ம வந்து அதில் எடுத்துக்கலாம். இப்போ ஆண்கள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா புகையிலை உபயோகித்தல், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உணவு முறையில் ஏற்படக்கூடிய ஒரு மாற்றம், சூரியனோட கதிர்வீச்சு, மாசு, அப்புறம் நச்சுத்தன்மையுடைய வந்து நச்சுத்தன்மை இருக்கிற இடத்துல நம்ம வேலை பார்க்குறது. ஒரு இப்போ ஒரு இண்டஸ்ட்ரி போவோம், அங்கே பாதுகாப்பு இல்லாமல் இருக்கும், அந்த மாதிரி இடத்துல நம்ம வந்து வேலை பார்க்குறது. அப்புறம் சுற்றுப்புற சூழல், நம்மளுடைய வாழ்க்கை முறை, இது எல்லாமே வந்து கேன்சர் ஏற்படுறதுக்கு ஒரு காரணமாக நம்ம எடுத்துக்கலாம். மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா சில வைரஸுகளும் வந்து பார்த்திங்கன்னா புற்றுநோயை வந்து அதிகமாக வந்து பரப்புறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்குது, ஏற்படுறதுக்கு ஒரு வாய்ப்புன்னு கூட சொல்லிக்கலாம். உங்களுக்கு தெரியாத ஒன்றும் இல்லை, ஹெச்ஐவியை பற்றி இன்றைக்கி எல்லாருக்குமே தெரியும். நம்ம கவர்மெண்ட்டும் சரி, முன்னொரு காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஹெச்ஐவி வந்து ஒரு பெரிய இதுவாக வச்சுக்கிட்டு எல்லாருக்குமே விழிப்புணர்வை ஏற்படுத்தியிருக்காங்க. ஹெச்ஐவியை ஒழிக்கிறதுக்கு நிறைய பாடுபட்டிருக்காங்க. அது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அது கூட வந்து புற்றுநோய் ஏற்படுறதுக்கு ஒரு காரணமாக வந்து இருந்திருக்கு வைரஸாக. அதுக்கப்புறம் வந்து ஹெப்படைட்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வைரஸ் இருக்குது, அதுவும் வந்து புற்றுநோயை அதிகரிக்கிற காரணி, அவ்வளோதான். இன்றைக்கி வந்து புற்றுநோய்க்கு உள்ள அறிகுறிகள் அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கிட்டோம். பொதுவாக உடலில் புற்றுநோய் ஏற்படும் பாகத்தை பொறுத்து அறிகுறிகள் வந்து மாறுது. எல்லா அறிகுறியும் ஒரே மாதிரி இருக்குன்னு நம்ம சொல்ல முடியாது. ஒவ்வொரு உறுப்புகளுக்கு ஏற்ற மாதிரி அதனுடைய அறிகுறிகள் வந்து மாற்றத்தை வந்து நமக்கு கொடுக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா குரலில் வந்து ஒரு திடீர் மாற்றம் ஏற்படும், அப்புறம் தொடர் இருமலாக இருக்கிறது, குரலில் வந்து ஒரு கரகரப்பு வர்றது, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அப்போ தொண்டையில் வந்து கிட்டத்தட்ட புற்றுநோய் இருக்கிறதுக்கான வாய்ப்பு ஒரு அறிகுறின்னு நம்ம எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எச்சில் விழுங்கும் போதோ இல்லை சாப்பாடு விழுங்கும் போதோ வந்து பார்த்தீங்கன்னா தொண்டையில் வந்து ஒரு அடைப்பு இருக்கிற மாதிரி ஒரு சிரமத்தை நம்ம கொடுக்கும். அதை கூட நம்ம ஒரு அறிகுறியாக நம்ம வச்சுக்கலாம். அப்புறம் நாக்கு அசைக்கும் போது ஒரு தடிமன் மாதிரி ஏற்பட்டு அது வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், நம்ம சிரமப்படுற மாதிரி இருக்கும். அதுவும் இதனுடைய அறிகுறின்னு நம்ம எடுத்துக்கலாம். மலம் மற்றும் வந்து சிறுநீர் கழிக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா அதில் ஏற்படக்கூடிய ஒரு மாற்றம் மலச்சிக்கல் இருக்கும், இல்லைன்னா கண்டினியூஸாக நம்ம வந்து வயிற்றுப்போக்கு இருக்கும். அப்போ சிறுநீரோ இல்லை மலம் கழிக்கும் போதோ வந்து பார்த்திங்கன்னா ரத்தப்போக்கு அதிகமாக இருக்கும். இதையும் கூட நம்ம வந்து லேஸில் விடாமல் உடனே நம்ம டாக்டரை வந்து பார்த்து அவர் வந்து கேட்டு தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உடலில் வந்து கட்டி வந்து தோன்றுறது, நமக்கு வந்து வலி இல்லாமல் இருக்கும். சரி நம்ம வலி இல்லாமல் இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்காக நம்ம அதை கண்டுக்காமல் விட்டுருவோம். எந்த ஒரு நம்ம உடலில் வந்து ஒரு கட்டியோ இல்லை ஒரு மாற்றமோ நம்ம ஏற்படும் பொழுது அதை முறையாக நம்ம மருத்துவரை அணுகி அதுக்கான சிகிச்சையை நம்ம எடுத்துக்கணும். அப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆரம்ப கட்டத்தில் அது வலியே இருக்காது, பிற்காலத்தில் கடைசி ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லி வந்து பார்க்கும்போதுனா வலி இருக்கும், நம்ம அப்போ தான் டாக்டரை போய் பார்ப்போம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மச்சம் மாதிரி உடம்புல இருக்கும், இல்லைனா மருக்கள் வந்து வளர ஆரம்பிக்கும், அதுவும் வந்து புற்றுநோய்க்கான ஒரு அறிகுறின்னு நம்ம வச்சுக்கலாம். திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா வெயிட் ஒரு 10 கிலோ 15 கிலோ நம்ம டக்குன்னு நம்ம குறைஞ்சிருவோம். இடை வந்து காரணம் இல்லாமல் குறையிறதும் கூட புற்றுநோய்க்கான ஒரு அறிகுறி தான். அதுக்கப்புறம் இந்த பெண்களை பொறுத்தெல்லாம் எடுத்துக்கிட்டோம்னா பெண்கள் வந்து அவசியம் நம்ம வந்து இதில் வந்து ஒரு விழிப்புணர்வோடு நம்ம இருக்கணும். அதனால தான் இன்றைக்கி வந்து விழிப்புணர்வு அப்படின்னு சொல்லிட்டு புற்றுநோய்க்கான விழிப்புணர்வு முகாம்னு எல்லாருமே நடத்திக்கிட்டு இருக்காங்க. அதில் வந்து நம்மளுடைய புதுகை எப்பமும் வந்து ஒரு பங்கெடுத்து இன்றைக்கி பண்பலை நடத்திக்கிட்டு இருக்கு. நான் இன்றைக்கி வந்து பெருமைப்படுறேன் அதை நினைக்கும் போது. பெண்களுக்கு வந்து மார்பக புற்றுநோய் அப்படிங்கிறது இன்றைக்கி ஒரு பெரிய விஷயமா இருக்குது. அது வந்து சுய பரிசோதனை மூலமே பெண்களையும் வந்து நம்ம வந்து பார்த்துக்கலாம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மாதவிடாயின் போது வந்து நார்மலாக வந்து 3-5 நாள் வரைக்கும் நமக்கு வந்து ரத்தப்போக்கு இருக்கும், அது நார்மல். ஆனால் அதையும் தாண்டி நம்ம வந்து தொடர்ச்சியாக வந்து ரத்தப்போக்கு வந்து அதிகமாக இருந்துச்சுன்னா உடனே வந்து நம்ம வந்து மருத்துவரை வந்து பார்க்கணும். இல்லை அப்படின்னா நம்ம ஒரு கஷ்டமான சூழ்நிலையை நமக்கு உருவாக்கி நம்மளோட லாஸ்ட் ஸ்டேஜில் கொண்டு போய் நம்மளை தள்ளிடும். அதனால நம்ம என்னென்னா பெண்கள் வந்து இந்த 2 விஷயத்தில் வந்து நம்ம வந்து ரொம்ப கேர் எடுத்துக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் நம்ம இன்றைக்கி இருக்கிறோம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா புற்றுநோயில் வந்து எத்தனையோ வகை இருக்குது. நம்மளுடைய உணவு பழக்க வழக்கத்துக்கு ஏற்ற மாதிரி நோய்களும் வந்து அதிகமாக நே உலகத்தில் வந்து மாறிக்கிட்டே வருது. இதில் நிறைய வகையான புற்றுநோய் இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா வாயில் தோன்ற புற்றுநோயை பற்றி கொஞ்சம் பார்ப்போம். புகை பிடிக்கிறது, அப்புறம் புகையிலை பழக்கம் உள்ளவர்கள் பார்த்திங்கன்னா மாதத்தில் 1 தடவையாவது நம்ம வந்து நம்ம கண்ணாடி முன்னாடி நின்று நம்மளே நம்மளை பரிசோதனை பண்ணிக்கணும். வாயில் எங்கேயாவது ஆறாத ஒரு புண்ணு இருக்கும், அதை பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் கட்டி தடிப்பு ஈறு நாக்கில் வந்து பார்த்திங்கன்னா நிறம் வந்து மாறும், அந்த மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு மாதிரி வெளிர் நிறமாக மாறும்போது நம்ம உடனே வந்து மருத்துவரை வந்து நம்ம அணுகணும். இல்லை அப்படின்னா அது கிட்டத்தட்ட வந்து வாயில் வந்து புற்றுநோய் வர்றதுக்காகவும் நாக்கில் புற்றுநோய் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மார்பக புற்றுநோய், பெண்கள் வந்து இன்றைக்கி வந்து சுய பரிசோதனை நம்ம செஞ்சுக்கலாம், அதை ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் சொன்னேன். இருந்தாலும் வந்து பார்த்திங்க அப்படின்னா அது இன்னும் வந்து மெமோகிராஃபி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இருக்குது. ஒரு 40 வயதை கடந்த பெண்கள் அந்த மெமோகிராம் வந்து நம்ம கண்டிப்பாக வந்து வருஷத்துக்கு ஒரு டைமாக நம்ம எடுத்துக்கணும். அப்படி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்க கண்டிப்பாக நம்ம மார்பக புற்றுநோயிலேருந்து பாதிக்கிறத முழுக்க நம்மளால் தவிர்க்க முடியும். இல்லை வந்திருந்துச்சுன்னா ஆரம்ப ஸ்டேஜிலே அதை வந்து நம்ம வந்து கிள்ளி எறிய முடியும். இன்றைக்கி வந்து மார்பகத்தில் புற்றுநோய் வந்துருச்சு அப்படிங்கிறனால நிறைய பெண்கள் மன சோர்வில் வந்து என்ன பண்ணிடுறாங்கன்னா உடனே அதை நினச்சே வந்து சீக்கிரமாக இறந்து போயிடுறாங்க. அந்த இறப்போட விகிதத்தை நம்மளால் இன்றைக்கி வந்து தவிர்க்க முடியும். அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா நம்ம மார்பகத்தில் புற்றுநோய் வந்துருச்சுன்னா கண்டிப்பாக அதை நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு 15-20 வருஷம் கூட நம்மளால் உயிரோடு இருக்க முடியும் அப்படிங்கிறத நம்ம வந்து உணரணும். நம்ம கான்ஃபிடெண்ட்டாக என்னால் முடியும் அப்படிங்கிறத நம்பணும். நம்மளுடைய மனசோர்வை முதல்ல போக்கணும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பெண்களை வந்து அதிகமாக பாதிக்கிறது கர்ப்ப வாயில் ஏற்படக்கூடிய புற்றுநோய். முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா கர்ப்பப்பையில் வந்து கட்டி இருந்துச்சுன்னா ஈஸியாக நம்ம கர்ப்பப்பையை ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம இருக்கலாம். கர்ப்ப வாயில் ஏற்படக்கூடிய புற்றுநோய் வந்து பார்த்திங்கன்னா பெண்களை வந்து ரொம்ப அதிகமாக பாதிக்குது. அதுவும் வந்து லாஸ்ட்டு ஸ்டேஜில் தான் நமக்கு தெரிய வருது. நம்ம என்னென்னா வெக்கப்பட்டுக்கிட்டு டாக்டர்கிட்ட போய் இதை எப்படி கன்சல்ட் பண்ணுறது, யார்ட்டையும் வெளியில் சொல்ல முடியாமல் அங்கே ஏற்படக்கூடிய புண்ணை வந்து யார்ட்டையும் சொல்ல முடியாமல் நம்ம வந்து தடுமாறி போயிடுறோம். ஆனால் இந்த மருத்துவ முறையில் பொறுத்தளவில் நம்ம மருத்துவராகத்தையும் பார்க்கணும், அவங்கள்ட்ட போய் நம்ம மனசு விட்டு ஒரு லேடி டாக்டர்கிட்ட பேசக்கூடிய ஒரு வாய்ப்பை நம்ம ஏற்படுத்திக்கணும். ஒன்று. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா உடலுறவு ஏற்பட்டு 3 வருடங்களுக்கு பிறகு கர்ப்ப வாயில் வந்து புண்ணு ஏற்பட்டால் அவசியம் வந்து நம்ம டாக்டரை வந்து கன்சல்ட் பண்ணணும். அப்போ வந்து கர்ப்பப்பையில் ஏற்படக்கூடிய புற்றுநோய் பெண்களை கண்டிப்பாக பாதிக்காது. அதிலிருந்து நம்ம வந்து பாதுகாத்துக்கிறதுக்கான ஒரு வழிமுறையை கண்டிப்பாக நம்ம வந்து கடைபிடித்து நம்ம வந்து பின்பற்றலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி புகையிலை பொருட்கள் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். சிகரெட்டு, பீடி, அப்புறம் அந்த பான் பராக்கு இதெல்லாம் சொல்லுவாங்க. இந்த மாதிரி பாக்கு வகைகள் இதை வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா, முதல்ல வந்து நம்ம வந்து அதை உருட்டி நாக்குக்கு அடியிலையோ இல்லை வந்து வாயிலையோ அடக்கிக்கிட்டே இருப்போம். அந்த இடத்துல வந்து ஒரு மாற்றங்கள் ஏற்பட்டு அதுவும் வந்து புற்றுநோய் வர ஒரு காரணமாக அமையுது. இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்னும் அட்வான்ஸாக போய் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த கோடல் சாப்புன்னு ஒன்று போட்டு அதை போய் வந்து புகையிலையில் ஊற்றி அதையும் நாக்குக்கடியில் வச்சுக்கிறாங்க. இப்போ இது எல்லாமே வந்து சேர்ந்து புகையிலை வந்து மிகப்பெரிய ஒரு மனித உயிரினத்துக்கே ஒரு கெடுதலாக வந்து இன்றைக்கி மாறிக்கிட்டு இருக்கு. அதே மாதிரி புகை பிடித்தல், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மது அருந்துதல், இது மாதிரியெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா தொண்டையில் வந்து புற்றுநோய் வர்றதுக்கும் வாயில் புற்றுநோய் வர்றதுக்கும் அதுக்கப்புறம் நிணநீரில் வந்து புற்றுநோய் வர்றதுக்கும் ஒரு காரணமாக நமக்கு அமையுது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த புகையிலை பழக்கத்தை வந்து நம்ம கூடுமான வரை தவிர்த்துட்டோம் அப்படின்னா புற்றுநோயிலேருந்து நம்ம விடுபடுறதுக்கு அதுவும் ஒரு வாய்ப்பாக நமக்கு அமையுது. இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா மருத்துவத்துறையில் வந்து நம்ம வந்து போய் பார்க்கும்போது ஒருவேளை நமக்கு வந்து புற்றுநோய் இருக்குங்கிறத கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னா அதுக்கு எப்படியெல்லாம் வந்து ட்ரீட்மெண்ட் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கலாம். ஒன்று வந்து அறுவை சிகிச்சை அப்படின்னு சொல்லுவோம், அது வந்து கட்டியை வந்து மொத்தமாக அகற்றுறது. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் வந்து ஹையஸ்ட்டாக வந்து நம்ம லாஸ்ட் ஸ்டேஜில் தான் போகிறோம் அல்லது மூணாவது ஸ்டேஜில் போகிறோம் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்திங்கன்னா கதிரியக்க முறை அப்படின்னு சொல்லுவாங்க, அது ரேடியோ தெரபி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கதிரியக்க முறையில் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்க கதிரை வந்து நல்ல சக்தி வாய்ந்த கதிரை வந்து புற்றுநோய் மேலே அந்த கட்டி மேலே செலுத்தி அந்த உயிர் அணுக்களை வந்து கொல்றது. அது கொல்றது மூலமாக வந்து அந்த புற்றுநோயை வந்து நம்ம வந்து மொத்தமாக வந்து தவிர்க்கலாம். இன்னொன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹீமோதெரபி அப்படின்னு சொல்லுவாங்க. தெரபியில் வந்து ரெண்டு இருக்குது, ஒன்று ரேடியோ தெரபி, இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா ஹீமோதெரபி அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மருந்துகள் மூலமாக வந்து நிறைய ட்ரிப்பு போடுவாங்க, மருந்துகள் மூலமாக மருந்தை உட்செலுத்தி அந்த உயிரணுவை வந்து கொல்றது. இன்னொன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா நாளமில்லா சுரப்பிகளில் வந்து சிகிச்சையை வந்து ஏற்படுத்துறது. நாளமில்லா சுரப்பியில் ஏற்பட சிகிச்சை எப்படி இருக்கும் அப்படின்னா உயிர் அணுக்களில் நாளமில்லா சுரப்பிகளில் வளரக்கூடியதை வந்து நம்ம தடுக்கிறது. இது மாதிரி நிறைய விஷயத்தை வந்து நம்ம வந்து சொல்லலாம். இது ஒரு பக்கம் இயற்கையான முறையில் நம்ம எப்படி தவிர்க்கலாம் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்திங்கன்னா மெயின் வந்து யோகா வந்து நம்ம செய்யணும். யோகா வந்து நம்ம செய்கிறது மூலமாக அதில் என்ன நடக்குது அப்படின்னாக்க நமக்கு வந்து நல்ல தூக்கம் வரும், மன சோர்வு இல்லாமல் நல்ல தூக்கம் வந்து நமக்கு வரும். அப்போ சில பேர் வந்து தூக்க மாத்திரை அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. அந்த தூக்க மாத்திரையை வந்து நம்ம தவிர்த்துட்டு யோகா நம்ம செய்யும் போது உடலுக்கும் மனசுக்கும் ஒரு நல்ல ஆரோக்கியம் வரும். அந்த ஆரோக்கியம் மூலமாக கண்டிப்பாக வந்து நம்ம புற்றுநோய் இல்லாத ஒரு வாழ்க்கையை நம்மளால் வாழ முடியும். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அரசு சார்பிலையும் சரி தனியார் மையத்திலும் சரி ஒரு உதாரணத்துக்கு நம்ம எடுத்துக்கலாம். அரசு ஒரு பக்கம் வந்து நமக்கு வந்து நிறைய விழிப்புணர்வை ஏற்படுத்தினாலும் தனியார் நிறுவனங்கள் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா புற்றுநோய்க்காக வந்து அவங்களும் வந்து விழிப்புணர்வை ஏற்படுத்துறதுக்கு நிறைய வந்து வழிமுறைகளை இன்றைக்கி பின்பற்றிக்கிட்டு இருக்காங்க. அது எல்லாத்தையும் நம்ம வந்து பின்பற்றினாலே வந்து புற்றுநோய் இல்லாத ஒரு உலகத்தை ஒரு சமுதாயத்தை நம்மளால் கண்டிப்பாக ஏற்படுத்த முடியும். எனவே வந்து மக்கள் அனைவருக்கும் என்னுடைய நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வேண்டுகோள் என்ன அப்படின்னா ஒரு சின்னதாக அறிகுறி தெரிஞ்சால் கூட சும்மா சாதாரணம் தானே அப்படின்னு அதை நினைக்காமல் அதாவது மருத்துவரை வந்து அணுகி அந்த அதுக்கான ஒரு கரெக்டான வழிமுறைகளை வந்து நீங்கள் பின்பற்றணும் அப்படிங்கிறது இன்றைக்கி என்னுடைய வேண்டுகோளாக நான் வைக்கிறேன். பொதுவாக வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி ஆரோக்கியமான உணவை நம்ம கரெக்டாக எடுத்துக்கிட்டாலே வந்து இந்த மாதிரி நோயிலிருந்து நம்ம உடலை நம்ம பாதுகாத்துக்கலாம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கொழுப்பு சத்துள்ள உணவுகள் வந்து அதிகமாக வந்து நம்ம பயன்படுத்துகிறோம். அதனால வந்து குறைந்த கொழுப்புள்ள உணவுகளை பயன்படுத்தலாம் ஒன்று. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃபாஸ்ட் ஃபுட் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இன்றைக்கி வந்து ரெடிமேடு ஃபுட் வந்து நிறைய சாப்பிட ஆரம்பிச்சிருக்கோம். அதெல்லாம் நம்ம கலாச்சாரம் இல்லைன்னா கூட அது இன்றைக்கி வந்து நம்ம மக்களை வந்து ரொம்ப வந்து பள்ளி குழந்தைகள்லேருந்து கல்லூரி மாணவர்கள்லேருந்து பெரியவங்கள் வரைக்கும் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அது எல்லாரோட மனசுலையும் அதிகமாக இடம் பிடிச்சிருக்கு. அந்த மாதிரி உணவு முறைகளை நம்ம வந்து தவிர்த்துக்கணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதிகமான காய்கறிகள், நல்ல காய்கறி, கீரைகள், பழங்கள், இது எல்லாமே முழுமையான தானியங்கள், இது எல்லாமே நம்ம எடுத்துக்கிட்டாலே வந்து நமக்கு வந்து நோய் எதிர்ப்பு சக்தி நம்ம உடம்புல வந்து அதிகமாக வந்து வரும். அது மூலமாகவும் நம்ம வந்து இந்த மாதிரி நோய்கள்லேருந்து உயிர்கொல்லி நோய் அப்படிங்கிற அந்த நோயிலேருந்து நம்மளை வந்து பாதுகாத்துக்கலாம். எல்லாத்துக்கும் மேலே வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி பதப்படுத்தப்பட்ட உணவு முறைகளும் நம்ம நிறைய வந்து இன்றைக்கி கடைபிடிக்கிறோம். ஏன்னா நம்ம வந்து வாழ்க்கையில் வந்து வேகமாக நம்ம எந்தளவுக்கு ஓடிக்கிட்டு இருக்கோமோ மெஷின் வாழ்க்கை மாதிரி நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். அந்த வாழ்க்கையை வந்து இது பண்ணுறதுக்கு நம்ம வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து பதப்படுத்தப்பட்ட உணவு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய உணவை நம்ம எடுத்துக்கிறோம். அது மாதிரி உணவு இல்லாமல் பச்சை காய்கறிகளாக நம்ம வந்து சாப்பிட பழகிக்கணும். அதுக்கப்புறம் வந்து உடல் பருமன், இன்னைக்கு வந்து நம்ம வந்து உடற்பயிற்சி எதுவுமே செய்கிறதில்ல, நடைப்பயிற்சி செய்கிறதில்ல, அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி எல்லாருக்குமே வந்து உடலில் வந்து உடல் பருமன் அதிகமாகிட்டே போகுது. உடல் பருமன் கூட இந்த புற்றுநோய்க்கு ஒரு காரணம்னு இன்றைக்கி வந்து மருத்துவ கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து உடல் பருமன் அதிகமாகாத அளவுக்கு நம்ம பார்த்துக்கணும். அதுக்கு நிறைய வந்து நம்ம எக்ஸசைஸ் பண்ணணும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சருமத்தில் வந்து வெயில் வந்து அதிகமாக, கதிரியக்கம் வந்து சூரியனோட கதிரியக்கம் நேரடியாக நம்மளை தாக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா அது மூலமாக கூட நமக்கு கேன்சர் வர்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. அதிலிருந்து நம்மளை பாதுகாத்துக்கணும். எல்லாத்துக்கும் மேலே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம இருக்கக்கூடிய இடத்த வந்து சுற்றுச்சூழல், நம்மளோட இடத்த நம்ம சூழலை வந்து சுத்தமாக பாதுகாத்துக்கணும். நிறைய வந்து பார்த்திங்கன்னா நம்ம இருக்கிற இடத்துல வந்து பிளாஸ்டிக் அதிகமாக இருக்குது, அதில் தண்ணீர் தேங்குது, அது மாதிரி வந்து பார்த்திங்கனாலும் இன்றைக்கி வந்து நம்ம வந்து ஒரு அசுத்தமான ஒரு இடத்துல வாழக்கூடிய ஒரு கட்டாயத்தை நம்மளே நமக்கு ஏற்படுத்திக்கிட்டு இருக்கோம். அது மாதிரி இல்லாமல் சுத்தமான சூழ்நிலையில் நம்ம வாழும் பொழுதும் கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு புற்றுநோய் வராமல் நம்ம தவிர்த்துக்கலாம். அதிலிருந்து நம்ம விடுபட்டு நல்ல ஆரோக்கியமான ஒரு சமுதாயத்தை உருவாக்கி அந்த சமுதாயத்தில் நம்ம வாழலாம். இயற்கையான உணவுகளை உண்டு ஆரோக்கியமான வாழ்க்கை வாழ்வோம். அன்பான நேயர்களை மீண்டும் மீண்டும் வேண்டி கேட்டுக்கிறேன், புற்றுநோய் இல்லாத ஒரு நல்ல சமுதாயத்தை நம்ம உருவாக்குவோம் அப்படின்னு சொல்லி நான் வேண்டிக்கிறேன். இந்த ஒரு நல்ல வாய்ப்பை கொடுத்த புதுகை பண்பலைக்கு சுதர்சன் கலை அறிவியல் கல்லூரி பெருமாநாட்டின் சார்பாக நான் நன்றி தனி தெரிவித்துக் கொள்கிறேன்.
நேர்களே, இதுவரை சுதர்சன் கலை அறிவியல் மற்றும் கல்வியியல் கல்லூரியின் பாதுகாப்பியல் துறையின் உதவி பேராசிரியை திருமதி எஸ் கலைவாணி மணிகண்டன் அவர்கள் ஆற்றிய உரையாடலை கேட்டோம். இவரை தொடர்ந்து இன்று சர்சிவி ராமன் அவருடைய பிறந்த நாளை முன்னிட்டு புதுக்கோட்டை பெருமநாடு சுதர்சன் கலை அறிவியல் மற்றும் கல்வியியல் கல்லூரியின் இயற்பியல் துறையின் உதவி பேராசிரியர் டாக்டர் பி சந்திரன் அவர்கள் சர்சிவி ராமனின் ஆராய்ச்சிகளும் அவரின் வரலாறும் குறித்த பல தகவல்களை வழங்குவதற்காக நம்முடன் இணைந்திருக்கிறார்.
புதுகை பண்பலை நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். பெருமாநாட்டில் உள்ள சுதர்சன் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கல்லூரியில் நான் இணை பேராசிரியராக பணியாற்றி வருகிறேன். என் பெயர் சந்திரன். இன்று சர்சிவி ராமன் பிறந்தநாளை முன்னிட்டு அவருடைய ஆய்வுகளையும் அவரை பற்றிய தகவல்களையும் உங்களுடன் பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன்.
இன்றைக்கி வந்து எல்லா விதமான சுகங்களையும் நம்ம வந்து அனுபவிச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா இதுக்கு வந்து யாரோ ஒரு ஆரம்ப விதை அப்படிங்கிற ஒரு விஷயம் கண்டிப்பாக வந்து இருக்குங்க. இதில் வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு திறமையை வச்சு ஒரு கண்டுபிடிப்பில் கண்டுபிடிக்கிறதுனால தான் இன்றைக்கி நம்ம அத்தனை விஷயங்களும் நமக்கு வந்து முன்னுதாரணமாக இருந்து நம்ம நல்ல தகவல்களையும் நம்ம தெரிஞ்சிக்க முடியுது. அந்த வகையில் சர்சிவி ராமன் பிறந்த நாளான இன்றைக்கு அவரோட தகவலை பற்றி விரிவான வகையில் கூறியிருக்காங்க, நம்ம கேட்கலாம். சார், இதை பற்றி கொஞ்சம் விரிவாக சொல்லலாமே.
சர்சிவி ராமன் திருச்சி அருகில் உள்ள திருவனைக்காவல் என்ற ஊரில் 1888 நவம்பர் 7 இன்று பிறந்தார். இவருடைய தந்தை சந்திரசேகர் ஐயர் ஒரு இயற்பியல் ஆசிரியர் என்பதால் இவருக்கும் இயற்பியலில் ஒரு ஆர்வம் இருந்தது. தந்தை பணியாற்றிய விசாகப்பட்டினத்தில் பள்ளி படிப்பை முடித்தார். பின்னர் தனது இளங்கலை படிப்பையும் முதுகலை படிப்பையும் சென்னை மாநில கல்லூரியில் படித்து சிறப்பு தகுதியுடன் படிப்பை முடித்தார். முதுகலை படிப்பில் சாதனை மதிப்பெண்களையும் பெற்று அவர் தேர்ச்சி பெற்றார். 1907 நடைபெற்ற நிதித்துறை தேர்வில் முதலிடம் பெற்ற சர்சிவி ராமன் கொல்கத்தாவில் உள்ள கணக்குத்துறையில் தலைமை அலுவலராக பணியாற்றினார். நிதித்துறையில் பணியாற்றினாலும் அவருடைய கவனம் முழுவதும் அறிவியலில் ஆய்வுகள் செய்வதில் இருந்தன. அதற்காகவே தனது வீட்டில் அறிவியல் ஆய்வகம் ஒன்றை உருவாக்கி பெரும்பாலான நேரத்தை ஆய்வுகளில் கழித்தார். நிதித்துறை பணியை விட்டு விலகி 1917 கொல்கத்தாவில் உள்ள பல்கலைக்கழக இயற்பியல் பேராசிரியராக பணியாற்றினார். சந்திரசேகர் வெங்கட்ராமன் என்பவர் தனது வாழ்நாள் முழுவதும் ஆய்வுகளை மேற்கொண்டவர். அதனால் 1933 பெங்களூரில் உள்ள இந்திய அறிவியல் மற்றும் தொழில்நுட்பம் கழகத்தில் இயக்குநராக பணியாற்றினார். தன்னுடைய பெயரில் ராமன் ஆராய்ச்சி நிறுவனத்தை 1943 அவர் தொடங்கினார். பின்பு 1928 ராமன் விளைவை கண்டறிந்தார். ராமன் விளைவில் அவர் ஒளியின் அலைநீளத்தில் ஏற்படும் மாற்றத்தை கண்டறிந்தார். ராமன் விளைவை கண்டுபிடித்ததற்காக 1930 நோபல் பிரைஸ் இவருக்கு வழங்கப்பட்டது. மேலும் ராமன் மேற்கொண்ட பல ஆய்வுகள் மூலம் பொருட்கள் ஏன் அது காணும் வடிவத்தில் இருக்கிறது என்பதையும், கடல் நீர் ஏன் நீல நிறமாக இருக்கிறது என்பதையும், மேலும் வெள்ளை நிற ஒளியில் 7 நிறங்களை கொண்டுள்ளது என்பதையும் அவர் கண்டறிந்தார். மேலும் இவர் பல ஆய்வுகளை மேற்கொண்டு சர்வதேச அளவில் அறிவியல் ஆராய்ச்சிக்கு மிகவும் பயன்பட்டன. இந்திய அரசு சார்பில் 1954 ராமனுக்கு பாரத ரத்னா விருது வழங்கி பெருமைப்படுத்தியது. 1957 லெனின் அமைதி பரிசையும் சர் சி வி ராமன் பெற்றார். அறிவியலுக்காகவும் ஆராய்ச்சிக்காகவும் தன்னையும் தன் வாழ்நாளையும் அர்ப்பணித்த சர் சி வி ராமனுக்கு நன்றி கூறுவதோடு அவருடைய பிறந்த நாளை நினைவு கூறி மகிழ்வதில் நான் மிகவும் பெருமிதம் அடைகிறேன். இதுவரை இத்தகவலை கேட்டறிந்த நேயர்கள் அனைவருக்கும் எனது சார்பாகவும் இக்கல்லூரி சார்பாகவும் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.
நேயர்களே, இதுவரை சுதர்ஷன் கலை அறிவியல் மற்றும் கல்வியியல் கல்லூரியின் இயற்பியல் துறையின் உதவி பேராசிரியர் டாக்டர் பி சந்திரன் அவர்கள் இன்று சர் சி வி ராமன் அவருடைய பிறந்த நாளை முன்னிட்டு அவங்கள பற்றி சுவாரஸ்யமான தகவல்களை சொன்னாங்க. இவரை தொடர்ந்து சுதர்ஷன் கலை அறிவியல் மற்றும் கல்வியியல் கல்லூரியின் இயற்பியல் துறையின் உதவி பேராசிரியர் எம் அறிவழகன் அவர்கள் இன்று மேரி கியூரி அம்மையாரின் பிறந்த நாளை முன்னிட்டு அவங்கள பத்தி பல்வேறு வகையான தகவல்களை வழங்குவதற்காக இணைந்திருக்கிறார். நேயர்களே, அனைவரும் நிகழ்ச்சியை கேட்டு பயன்பெறுமாறு புதுகை பண்பலையின் சார்பாக அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்.
நாட்டில் மட்டும் இல்லை, அதாவது நம்ம இந்தியாவில் மட்டும் இல்லை, கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து உலகமே வந்து ஒவ்வொருத்தரும் ஒரு வகையான கண்டுபிடிப்பு கண்டுபிடிச்சி பல சாதனைகள் புரிந்து வராங்க. நம்மளுடைய வெளிநாட்டில் வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் மேரி கியூரி இவங்களுக்கும் வந்து இந்த பிறந்தநாள் அவங்களுக்கு இந்த தினத்தில் இருக்குது. அதனால் அவங்கள பற்றி சில தகவலை நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். இவங்களை பற்றி உதவி ஆசிரியர் வந்து விரிவாக கூற இருக்காங்க, நம்ம கேட்கலாமா சார்? வணக்கம் சார்.
அனைவருக்கும் வணக்கம். சுதர்சன் கலை அறிவியல் கல்லூரியில் இயற்பியல் துறையில் உதவி பேராசிரியராக பணியாற்றி வருகிறேன். எனது பெயர் எம் அறிவழகன். மேரி கியூரி என்பவர் போலந்து நாட்டில் 1867 நவம்பர் 7 பிறக்கிறார். இவரது உண்மையான இயற்பியர் மரியா சலோமியா கிளோடோஸ்கா என்பதாகும். இவர் ஏன் சிறப்பானவர் என்றால், இவர் பிறந்து வாழ்ந்த காலகட்டம் என்பது பெண்களுக்கு எதிரான மற்றும் கடுமையான காலகட்டம் என்று சொல்லலாம். இந்த காலகட்டத்தில் அளப்பரிய கண்டுபிடிப்புகளை தனது ஆராய்ச்சியால் கண்டுபிடித்தார். இவரது ஆசை மருத்துவர் ஆக வேண்டும் என்பதுதான். பின் இவரது கவனம் ஆராய்ச்சி பக்கம் திரும்பியது. இவரது கணவர் பீரி கியூரி இவரது ஆராய்ச்சிக்கு மிகவும் உறுதுணையாக இருந்தார் என்று கூறலாம். இவர் 1903 முதல் நோபல் பரிசை இயற்பியல் துறைக்காகவும், 1911 தனது 2வது நோபல் பரிசை வேதியியல் துறைக்காகவும் பெற்றவர் ஆவார். நோபல் பரிசு பெற்ற முதல் பெண்மணி இவர்தான். மேலும் 2 நோபல் பரிசு பெற்ற பெண்மணியும் இவர்தான். இவரும் இவரது கணவரும் யுரேனியம் என்ற தனிமத்தை பற்றி ஆய்வுகளை நடத்தி பொலோனியம் மற்றும் ரேடியம் என்ற தனிமத்தையும் கண்டுபிடித்தனர். ரேடியம் என்ற தனிமம்தான் புற்றுநோய்க்கு சிகிச்சை அளிக்கப்படுகிறது. இவர் கதிரியக்கத்தில் தொடர்ந்து தனது ஆராய்ச்சியை மேற்கொண்டதால் இவர் எந்த புற்றுநோயை அளிப்பதற்காக இந்த கதிரியத்தை கண்டுபிடித்தாரோ அதே புற்றுநோயால் தனது 67வது வயதில் 1967 ஜூலை 7 இறந்தார். இவர் தனது வாழ்க்கையில் பல நெருக்கடியான காலகட்டத்தை முறியடித்து மனித குலத்திற்கு அளப்பரிய கண்டுபிடிப்புகளை கொடுத்தவர் என்று சொன்னால் அது மிகையல்ல. இதுவரை மேரி கியூரி என்ற ஆராய்ச்சியாளரை பற்றி தகவல்களை கேட்டறிந்த நேயர்கள் அனைவருக்கும் எனது சார்பாகவும் எனது கல்லூரி சார்பாகவும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன்.
நேயர்களே, இதுவரை சுதர்ஷன் கலை அறிவியல் மற்றும் கல்வியியல் கல்லூரியின் இயற்பியல் துறையின் பேராசிரியர் டாக்டர் பி சந்திரன் மற்றும் எம் அறிவழகன் அவர்கள் ஆற்றிய உரையாடலை கேட்டோம். இந்த நிகழ்ச்சி பற்றிய கருத்துக்களை அனுப்ப வேண்டிய வாட்ஸ்அப் எண் 6 3 8 0 0 7 7 9 5 0 என்ற எண்ணிலும், புதுகை FM 91.2@gmail.com என்ற மின்னஞ்சல் முகவரியிலும் உங்களது கருத்துக்களை எங்களுக்கு அனுப்பலாம். மேலும் இது போன்ற பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் புதுகை பண்பலை 91.2. இது மக்கள் வானொலி, மக்களுக்கான சமுதாய வானொலி.